மாவீரமங்கடம். கடற்கரம்புலிகள் மேஜர் நிலவன், கேப்டன் மதன்.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
யாழ்ப்பாணம் கிளாலி கடற்கரையில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்த சிங்கள கடற்படையினர் மீது தாக்குதலை மேற்கொண்டு இரண்டு நீருந்து விசைப்படகுகள் மூழ்கடிக்கப்பட்ட கரும்புலி தாக்குதலில் 1993 ஆவணி திங்கள் 26 வீரச்சாவை தழுவிக் கொண்டார்கள் கடற்கரும்புலிகளான மேஜர் நிலவன், கேப்டன் மதன் ஆகியோர். மகனை பார்க்க அம்மாவுக்கு ஏக்கம். அவனை பார்த்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது, எப்படி இருப்பானோ என்று அம்மாவுக்கு மனதில் ஒரு இயக்கம். சிங்களவர்கள் தாக்க துவங்கிய போது புலிக்கு என்று புறப்பட்டு போனவன் தான். அதன் பின்னர் அந்த பெற்றவர்கள் ஒரு நாள் கூட அவனை காணவில்லை. இடையிலே ஒரு நாள் சண்டை ஒன்றில் கண்ணிவடி வெடித்த பிள்ளைக்கு கால் போய்விட்டதாம் என்ற துயரச் செய்தி அம்மாவுக்கு எட்டியது. அம்மாவின் கண்கள் அருவி போல் ஓடியது, வேதனையால் துடித்து போனாள். அம்மா அம்மா என்று அழுவானோ, அவள் மகனையும் நினைத்து கொண்டிருப்பாள். கொஞ்ச நாட்களாக அம்மாவுக்கு இரவுகள் தூக்கம் மறந்து போயின. காலம் அசைந்தது. பிள்ளை இப்ப ஜாழ்பாணத்திலையாம், கடற்கரம்புலியா கிளாடியில நிற்கிறானாம், சிங்களை நேவி சேர்ந்து சனங்களை காப்பாற்ற வேலையாம். அவர்கள் அறைந்தார்கள். இவ்வளவு காலமாகிவிட்டது, எப்படி இருக்கின்றானோ என்று மகனை பார்க்க அம்மா ஆசைப்பட்டாள். பாசமும் ஆவலும் அவளை அவசரப்படுத்தியது. சோதனை சாவடிகள், இராணுவ கெடுபடிகள், குச்சை தமிழில் துளைத்தடுக்கும் கேள்விகள், இரானில் துவங்கி தாண்டி குளத்தில் முடிந்த துயர பயணத்தின் இறுதியில் அம்மா யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தாள். மட்டக்களப்பு தொடர்பகத்தில் பெயரை பதிந்து பிள்ளைக்கு தகவல் அனுப்பிவிட்டு அவளோடு காத்திருந்தாள். அவள் தங்கியிருந்த வீட்டின் வாசலையே பார்த்து கொண்டிருக்க ஒரு நாள் கடந்து போனது. ஆனால் மகன் வரவில்லை. கிளாலியில நேவிக்கு கரும்புலி தாக்குதல் நடந்ததாம், கணக்கு நேவியும் முடிஞ்சுதாம் என்ற ஒரு செய்தி மட்டும் வந்தது. எல்லோருக்கும் சோகம் கலந்த மகிழ்ச்சி அம்மாவுக்கும் தான். மாலையானதும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த செய்தியை தாங்கி அன்றைய நாளோடு சேட பதிப்பு அம்மாவின் கைகளுக்கும் வந்தபோது அந்த படங்கள், அந்த படம் அம்மா உற்று உற்று பார்த்தால் கண்கள் இருண்டு போனது, உடல் விரைத்து போனது. அவளால் நம்பவே முடியவில்லை. ஆம், அம்மாவின் பிள்ளை வரதன், அவன்தானா என்று பெயரை மீண்டும் மீண்டும் பார்த்தாள் அவள். ஆம், அது அம்மாவின் பிள்ளையேதான். அள்ளி அணைத்து முத்தமிட ஆசையோடு ஓடோடி வந்தாள் அவள். அதே பிள்ளைதான். கறியில்லாமல் காசும் இல்லாமல் அடுப்பெரிக்காத நாட்களில் சோறு காய்ச்சன கறியோட வாரன் என்று துவக்கெடுத்து கொண்டு காட்டுக்கு போவானே அதே மகன்தான். வீதியிலே சிங்களப்படை மறைத்து கிருநீட்டை கையில் கொடுத்து வாய்க்குள்ள போடடா என்ற போது விருப்பமண்டா உண்டு வாய்க்குள்ள போடு என்று துணிவோடு திருப்பி கொடுத்து விட்டு வந்தானே அதே மகன்தான். சோகத்தோடு அனைத்து நிற்கும் தலைவன் அருகில் பொறிப்போடு சிரித்து நின்றான் அந்த கரும்புலி. தாங்க முடியாத பெரும் சுமையாய் துயரம் நெஞ்சை அழுத்த அம்மா அழுதாள். கவலையை தீர்க்க கண்ணீர் தீரும் வரை அழுவாள். ஆம், கந்தசாமி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த 9 குழந்தைகளுள் 4 வரதன். ராமச்சந்திரன் என்பது இயற்பெயர். 1983 பின்னர் ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டுக்கு 2 முன்னதாக வரதனின் பிறந்த நாள் வந்து போகும். கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் மிக்கவனாக துடிப்போடு பள்ளிக்கு போனவனை அப்பாவோடு வயலுக்கு போக வைத்தது குடும்பரிலே. குடும்ப சுமை பகிர்ந்து உழைச்சி 16 வரை வீட்டோடு இருந்தவரை இயக்கத்துக்கு போக வைத்தது நாட்டில்லை. மன்னம்பட்டிக்கு கிழக்கே 15 தூரத்தில் உள்ள கள்ளிச்சை வடமுனைதான் ஊர். ஆக்கிரமிப்பின் கொடிய பலியை அனுபவிக்கும் எங்கள் தாயகத்தின் எல்லா கிராமங்களில் ஒன்றுவர். மட்டக்களப்பில் பயிற்சியை முடித்தவனுக்கு அங்கு கண்ணிவெடி பிரிவில் பணி. சிங்களப் படையோடு மீண்டும் போர் துவங்கி வெடி யோசைகளால் நிறைந்து நகர்ந்து கொண்டிருந்த நாட்குழல் ஒன்று. கள்ளிச்சை வடமுனைக்கும் பண்டுகள் சேனைக்கும் இடையில் எதிரி விதைத்து விட்டு போயிருந்த மிதிவெடிகளில் ஒன்று. விநியோக வேலைகளில் ஈடுபட்டிருந்த வரதனின் வலது காலை பித்தரித்தது. காட்டு முட்கள் கீறி கிளிக்க நரக வேதனைக்கு நடுவில் ஜாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டார் வரதன். சிகிச்சை முடிய புகைப்பட பிரிவில் பணி. கிளாலியில் இருந்த கடற்புலிகளின் தளம். எங்கள் அன்புக்குரிய மக்களை இரத்த பசி கொண்டலையும் இனவாத பேய்களிடமிருந்து காத்து நிற்கும் உன்னத பணி அவர்கள். இரவில் விழித்திருந்து அலைமடியில் காவல், பகலை இரவாக்கி தூங்க முயலும் வாழ்வு. முகாமில் எப்போதும் கலகலப்பை நிறைத்திருப்பவன் மதன்தான். துடிப்பான சுபாவமும் அவனுடையது. வரதனும் மதனும் உற்ற நண்பர்கள். புகைப்பட பிரிவில் ஒன்றாக வேலை செய்த போதும் எல்லாரும் உறவுதானது. பின் உயிருக்குயிரான சிநேகிதமாக இறுக்கம் பெற்றிருந்தது. ஒன்றாக தலைவருக்கு கடிதம் எழுதி, ஒன்றாக கடற்புலிகளுக்கு வந்து ஒற்றை கால்களோடு நீந்தி பழகி பயிற்சி பெற்று படகேறி கடலில் களமாடி, ஒன்றாக கிளாலியில் பணி செய்தவர்கள், ஒன்றாக கரும்பலிக்கும் பெயர் கொடுத்து இறுதியில் ஒன்றாகவே போனார்கள். மதன் துடிதுடிப்பானவன். ஒற்றை காலில் நின்று கூத்தாடி ஊன்று தடியோடு துள்ளி ஓடி கும்மாளம் அடித்தபடி திரிந்து அவன் ஓய்வதில்லை. திருமலை காட்டில் மிதிவடி ஒன்று கரட்டிவிட்ட இடது காலுக்கு பதிலாக மதனுக்கு ஜேப்பூக்கால் கொழுவப்பட்டிருந்தது. பொய்க்காலை கலட்டிவிட்டு ஒற்றை காலில் மரத்தில் எறி மாங்காயும் இளநீரும் பிடுங்கி தந்து மற்றவர்களோடு சேர்ந்திருந்து சாப்பிட்டு மகிழ்ந்த உயர்ந்த நண்பன் அவன். இரவெல்லாம் படகோடி கடலில் சமராடிவிட்டு பகலில் ஓய்வெடுத்து தூங்க முயலும் தோழர்களை ஊன்று தடியால் தட்டி குழப்பி தொந்தரவு செய்துவிட்டு துள்ளியோடி அவர்களுடைய அன்பான சினப்பிற்கும் ஆளாகியவன் அந்த குலப்பிடிக்கார். அவன் கூட தானும் இரவு சண்டைக்கு போயிருப்பான். ஆனால் பகலில் ஓடித் திரிவான். சண்டைக்கு தயாரான ஊடுபாதைகள் இல்லாத ஓய்வான ஒரு மாலை பொழுதில் மதன் ஒரு தென்னிமர வடியில் சாய்ந்திருப்பான். கடற்காற்றோடு கலந்து ஒரு பாடல் விரியும். தன்னுடைய பாடுவதற்கேற்ற ஒரு குரல் இல்லை என்பது அவன் தெரிந்திருந்தும் பாடுவான். அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும். அருகில் இருப்பவர்களை ஈர்க்கும். எப்போதும் எதிலும் கவனமில்லாத ஒருவனைப் போல் பகடி சொல்லித் திரிகின்ற மதன் தனது திறமையை வேலைகளின் போது செயலில் காட்டுவான். மற்றவர்களால் செய்ய முடியாமல் போகின்ற சில சில வேலைகளை ஒரு காலை இழந்தவனாயிருந்தும் அவன் செய்து முடிப்பான். பெரும்பாலும் தவறுகள் செய்யாமலே இருக்கின்ற மதன் சகதோழர்கள் தவறு செய்யும் போது சொல்லித் திருத்துகின்ற போராளியவன். மதனுக்கு இருந்த இயல்பான குலப்படித்தனத்தால் வரதனோடு துவங்கிய ஒரு பகடி சண்டை கடைசியில் சீரியஸாக முடிந்தது. அந்த உயிர் நண்பர்கள் கதைக்காமல் பிரிந்து போய்விட்டார்கள். அடுத்த 24 மணி நேரம் வரப்பூட்டுவதாக கழிந்தது. வரதன் குளிக்க போனான். எப்போதும் இருவரும் சேர்ந்தே போவார்கள். இப்போது வரதன் மட்டும் தனியே சென்றான். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு மதன் ஒரு மரக்குச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். போ என்ற நட்பு துண்டவும் தன்மானம் தடுத்தது. ஊன்று தடியோடு துள்ளி கொண்டு முந்தி ஓடிப்போய் வாளியை எடுத்த வரதனுக்கு குளிக்க பார்க்க தொடங்கினானவன். வரதன் அமைதியானவன், அதிகம் பேசத் தெரியாதவன். கதைகளை விட செயல்களிலே அதிகம் ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவன். கதைக்கும் போதெல்லாம் இயக்கத்துக்கு பயன்படக்கூடியதாய் ஏதும் கதையும் கூட என்று மற்றவர்களுக்கு புத்தி சொல்வன். அது வெளியில் தெரியாமல் தனக்குள்ளேயே குமரிக்கொண்டிருந்த ஒரு எரிமலை. அம்மா அப்பாவை பிரிந்து உறவுகளை பிரிந்திருந்த காலம் எங்கு இருக்கின்றார்களோ, இராணுவ பிரச்சனையால் ஓடுபட்டு திரிகிறார்களோ, வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி பார்ப்போம் என்ற ஆவல் வரதனுக்கு. வரதன் கடிதம் எழுதினான். பதிலுக்காக காத்திருந்தான். ஆனால் அடுத்த தரம் பதில் எழுதினான். காத்திருந்தான், பதிலில்லை. மூன்றாம் தரம், பதிலும் இல்லை. நான்காவது கடிதமும் போனது, பதில் வரவே இல்லை. இடம்பெயர்ந்து வந்து கிளாலில் இறங்கிய உறவினர்கள் சிலரை எதிர்பாராமல் வரதன் சந்திக்க நேர்ந்தார். ஒரு இரவு ஊருக்குள்ள ஆமை புந்துபட்டியும் சுட்டும் நூற்றுக்கணக்கான சனங்களை கொண்டவங்க தம்பி. தப்பி ஓடி வந்தவங்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்காரர் வரே இல்லை. என்ன நடந்துச்சோ கடவுளுக்கு தான் தெரியும் என்றார்கள். வானத்தை பார்த்து கைகளை விரித்து சொல்லிவிட்டு ஒரு பெரு மூச்சோடு அவர்கள் போய்விட்டார்கள். காதுகளில் இடியென இறங்கிய செய்தியால் அவன் துடித்து போனான். ஏற்கனவே அவனுக்குள் வீசிக்கொண்டிருந்த புயல் ஆவசம் கொண்டெழுது. ஆனாலும் அது ஒரு வதந்தி மட்டுமே என்பது கடைசி வரை அவனுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. கிளாலியின் விரிந்த கடல் தமிழர்களின் ரத்தமே அலையாய் அசையும் 20 மைல் நீள செந்நீர் பரப்பு. இரத்த பசி ஒன்று அலையும் சிங்களப்படை. உயிர் விழுங்கும் துப்பாக்கி வாய்களோடு காத்து நிற்கும் மரண வலயம் அது. அந்த மரண வலயத்திலும் கடல் அருங்களாய் கடற்புலிகள் காவல் நிற்க எங்கள் மக்கள் துணிவோடு பயணிக்கும் அந்த குடாநாட்டுக்கான தனியொரு பாதை அது. நாகர்கோவன் துறையில் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த ரேடர்களின் திரைகளில் புள்ளிகளாய் அசையும் இவர்களது படகுகளை துல்லியமாக இடம் கண்டு தாக்கி மூழ்கடிக்க விரைந்து வரும் எதிரி படகுகளை உள்ளங்கையை கூட பார்க்க முடியாத கும்மிருட்டிலும் கூட கண்களை மட்டுமே நம்பி எதிர்கொண்டு விரட்டியடிக்கும் சாதனை களம். எதிரி தடை செய்த வலயத்தை எதிரிக்கு தடை செய்து வீர சாதனை படைக்கும் கடற்கிளிகளின் போர்த்திறனையும், அதனை பிரமாண்டமான ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி உயர்த்திச் செல்லும் தேசத் தலைவனின் முயற்சியும் ஆற்றலையும் உலகரங்கில் பறைசாற்றிக் கொண்டிருந்த போர் முனையது. கிளாலிக் கடல் மக்கள் போக்குவரத்து செய்ய துவங்கிய நாளிலிருந்து அந்த காவல் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கடற்கரம்புலிகளின் அணி வர்தனையும் மதனையும் கொண்டிருந்தது. அந்த கடற்களத்தில் புலிகள் எதிரியை சந்தித்த ஒவ்வொரு சண்டையிலும் இவர்களின் கைகளில் இருந்து துப்பாக்கிகள் கரன்று இருக்கின்றன. விடிகாலைகளில் பயணம் போன எங்கள் மக்கள் செத்த பணங்களாய் கரை ஒதுங்கிய போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நெருப்பு கொழுந்து விட்டது. அவர்கள் துணிகரமான சண்டைக்காரர்கள். அவர்களுடைய வட்டிகளில் எதிரியின் படகுகளை மூக்குக்கு நீரை எதிர்கொண்டு அவனை திகைப்பில் ஆழ்த்துவார்கள். கண்ணை கட்டி இருட்டில் விட்டது போன்ற இருட்டிலும் எதிரியின் படகுகளை இனம் கண்டு நல்ல வியூகங்களில் தளம்பலின்றி வண்டியை செலுத்தி அவனை தாக்கி திணறிப்பார்கள். இப்ப மட்டும் ஒரு சக்க வண்டி இருக்குமென்றால் இவங்கண்ட கதையை இதிலே முடியும் என்று ஒரு கரும்புலி தாக்குதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எங்கள் மக்களை கொன்றொழித்தவர்களை இதே கடலில் வைத்து கொன்றொழிக்க வேண்டும் என்ற வீர சபதம் அவர்களின் இதயங்களில் முழங்கிக் கொண்டிருந்தது. கரும்புலி தாக்குதல் அடுத்தும் இரவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தார்கள். வரதன் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பான். அருகில் போகின்ற நண்பனிடம், தலைவர் சொன்னதை நான் திரும்ப திரும்ப நினைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தனையெல்லாம் அதிலே இருக்குது. அந்த ஒற்று நொட்டி பொழுதுக்காக நான் இவ்வளவு காலம் காத்து கொண்டிருப்பேன். எந்த ஒரு நாளைக்கு கிளாலி கடலில் ஒரு போட்டை செட்டு நொறுங்கும் என்பான் அவன். மதனும் அப்படித்தான். அவன் அடிக்கடி சொல்வான், எங்கட இவ்வளவு செலங்கள்ற வெத்தம் இந்த தண்ணி உட கலந்தது, இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பாடம் படிப்பிச்சே ஆகவிடும், அதை நான் சாதிச்சே தீருவன் என்பான். அவன்களை இந்த கடலிலே அழிக்கவனும் என்பான் அவன். மதன் மட்டக்களப்பைச் சேர்ந்தவன். சீனிவாசன் சிவகுமார் என்பது அவனுடைய இயற்பெயர். 1975 7 பிறந்தவன். அந்த வீர மனிதனை பெற்றால் ஒரு வீரத்தாய். குடும்பத்தில் 3 அண்ணன்களுக்கும் ஒரு தங்கைக்கும் இடையில் அவன் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே 9 வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் போது 1989 நடுப்பகுதியிலே ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கென்று புறப்பட்டு போனவன் திரும்பி வரவில்லை. இயக்கத்துக்குத்தான் போயிருப்பார் என்று வீட்டில் உள்ளவர்களின் ஊகிப்பும் பிழைத்து விடவில்லை. கிளாலியின் கடல் போர் முனையாது. ஏறக்குறைய 60 அலைகள் போல அசைந்து கடந்து விட்டன. உயரிய அந்த சாதனையை நிகழ்த்தவர்கள் கடலுக்கு போய் போய் திரும்பி வர வேண்டியிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய உறுதி இறுகிக் கொண்டே போனதை அன்றி இலக்கியதில்லை. ஒவ்வொரு தடவையும் சண்டை துவங்கும் துப்பாக்கி குழாய்கள் சிவக்க இவர்களது படகுகள் பகவினை எதிர்கொள்ளும். சக்கை வண்டி அவனை மின்னலின நெருங்கும். எதிரி ஓட்டமெடுப்பான். சக்கை வண்டி கலைக்க இடைவெளி குறுகும். எதிரியின் வேகம் கூடும். அதிகரித்த வேகத்தோடு சக்கை வண்டி அண்மிக்க 1 உயர நீரில் ஓடக்கூடிய தன் நவீன படகு எதிரி ஆழம் குறைந்த நீர்ப்பரப்பின் உடு செலுத்துவான். சக்கை படகுகள் தரைதட்டும். தொடர்ந்தும் கலைக்க முடியாமல் கரும்புலிகள் திரும்ப வேண்டியிருக்கும். மறுநாள் முகாமின் மூலையில் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இரவு தங்களால் இடிக்க முடியாமல் போய்விட்டதே என்பதற்காக அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். 61 இப்படித்தான் நகர்ந்தன. ஒரு நாள் வளமையான இரவு, நிலா உலா வராத இருண்ட வானம், சிலை பூட்டும் குளிர், உடலுக்கு அசதியை தந்தாலும் உள்ளத்துக்கு உற்சாகமூட்டும் உலர் காற்று. கரும்புலிகள் காவல் உலாவர மக்களின் பயணம் தோங்கியது. சக்கை நிரப்பிய புலேந்திரன் குமரப்பாவில் மதனும் பரதனும் தயாராக நின்றார்கள். கடந்து போனவைகளைப் போல அல்லாமல் இந்த 62 இரவில் அவர்களின் முகங்களிலே நம்பிக்கையின் தெறிப்பு, இனம் புரியாத பூரிப்பு. அருகில் நின்ற கண்ணாளனிடம் குப்பியை கரட்டி கொடுத்து விட்டு மகன் சொன்னான், இந்த கிடிச்சே தீர்வன், திரும்பி வரமாட்டேன். நேரம் நடு இரவை தாண்டியிருந்தது. நாகதேவன் துறையில் இருந்து அலைகளை கிழித்துக் கொண்ட முன்னூறினான் எதிரி என்று அவனது தாக்குதல் வடிவம் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் மாறுபட்டதாக இருக்கின்ற போதிலும் என்று அவன் அமைத்த வியூகம் புதுவிதமாக இருந்தது. 2 அணிகள், 1 ஒருபுறத்தில் புலிகளை தடுக்க, மாற்றியது மறுபுறத்தில் மக்களை தாக்கும். ஆனால் பகைவன் சற்று எதிர்பாராத விதமாக அவனை இருமுனைகளிலும் எதிர்கொண்டார்கள் கடற்புலிகள். துப்பாக்கி முனைகள் தீயுமுள, வானம் விழாக்கோலமானது. சண்டை உக்கிரமடைந்து கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் காத்திருந்த புலியேந்திரன் படகை தொலைத்தொடர்பு அழைத்தது. மதன் ஆவலோடு பதில் கொடுத்து கட்டளைக்கு காது கொடுத்தான். மக்களை தாக்க வந்த எதிரி புலிகளிடம் சிக்கிப் போயுள்ள 1வது சண்டை முனையில் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டிருந்த தாக்குதல் திட்டத்தின்படி ஓட்டஜெட் படகொன்றை தாக்குமாறு தொலைத்தொடர்பு அழைத்தது. சுற்றியிருந்த தோழர்கள் கண்கலங்க சிரித்த முகத்தோடு மதன் புறப்பட்டான். மின்னல் கீற்றன. நெருங்கிய கரும்புலி படகை கண்டு எதிரி தப்பியோட முயல அதற்குள் அவகாசமில்லாமலே மகன் அதன் மையத்தோடு மோதினான். பிரகாசித்து எழுந்த ஒளி வெள்ளம் மறைந்தது. இருளோடு இருளாக கரும்புகை கரைந்து கொண்டிருக்கும் போது இரண்டாக பிளந்து மூழ்கி கொண்டிருந்த ஓட்ட ஜெட்சிலிருந்து புலிகள் ஆயுதங்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். தான் நேசித்த கடலோடும் காற்றோடும் எங்கள் மதனும் அவனது புலேந்திரனும் அந்த கடற்களம் நீண்டு கொண்டிருந்தது. கடற்புலிகள் கடலில் சந்தித்த முதலாவது பெருஞ்சமர் அதுவாகத்தான் இருக்க முடியும். விடுதலை புலிகளை தாக்க வந்த அணியே புலிகள் தாக்கிக் கொண்டிருந்த இரண்டாவது சண்டை முனையிலிருந்து குமரப்பா படகுக்கு அழைப்பு வந்தது. காத்து கொண்டிருந்த வரதன் களத்துக்கு விரைந்தார். புலிகளின் சண்டை படகுகளால் வளைக்கப்பட்ட நிலையிலே தப்ப வழியின்றி தளத்துக்கு தகவல் அனுப்பிவிட்டு உதவி வரும் வரை சண்டையிட தீர்மானித்துவிட்ட ஒரு ஓட்ட ஜெட் படகு வரதனின் இலக்கு தொலைத்தொடர்பு அவனுக்கு தாக்குதல் வழிமுறையை வழங்கியது. உதவி கிடைக்கும் முன் அதனை உடைக்க வேண்டும். இருள் ஆளையால் பார்க்க முடியாத இருள் வளைத்து நிற்கும் புலிகளின் படகுகளை அவதானித்து விலத்தியோடி ஓட்டச்சட்டை சரியாக இடம் கண்டு அது அவனுடையதுதான் என்பதை உறுதிப்படுத்தி இடிக்க வேண்டும். தவறுதலாக இவர்களுக்குள் முட்டப்பட்டாலோ விளைவு விபரீதமானதாகிவிடும். சரியான இலக்கை நோக்கி வருதன் நெருங்கினான். அதிகரித்த வேகத்தோடு திகைத்த எதிரி எதுவுமே செய்ய முடியாமல் மலைத்து போய் நிற்க அடுத்த கணப்பொழுதில் அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் எதிரியின் படகு. ஆம், எங்கள் அன்பு வரதனும் குமரப்பாவும் தான். நாகதேவன் துறையில் இருந்த கடற்படை தளத்தில் தகவல் தொடர்பு சாதனம். தங்கள் போர் படகை அழைத்து கொண்டிருக்க மூழ்கி கொண்டிருந்த அந்த படகிலிருந்து கடற்புலி போராளிகள் ஆயுதங்களை எடுத்து முடித்துட்டார். ஒரே பாயில் படுத்து ஒரே கோப்பையில் சாப்பிட்டு ஆளுக்காள் தண்ணி ஊற்றி ஊத்தை தேய்த்து ஒன்றாக குளித்து ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்த அந்த உயிர் நண்பர்கள் விளாலி கடலில் நடந்த ஒவ்வொரு சண்டையின் போதும் ஒன்றாகவே நின்று சிங்கள பிணந்திண்ணிகளை நெருப்பென சுட்டெரித்தவர்கள் சாகும் போது கூடவே போனார்கள். ஆம், எங்களுக்காக மக்களுக்காக கூடவே போனார்கள். கடற்கரும்புலிகளான கேப்டன் மதனும் மேஜர் நிலவனும்
கடற்கரும்புலிகள் கேப்டன் மதன் மேஜர் நிலவனின் மாமிரமகுடம் கேட்டோம்.